நமஸ்காரம். சமீபத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். 1950 இவர்களெல்லாம் எப்படி வரையப்பட்டிருந்தார்கள், அவர்கள் சித்திரம் எப்படி இருந்தது. இந்த 70 ஆண்டுகளில் இன்று அவர்களுடைய சித்திரம் வரைபடம் எப்படி மாறியுள்ளது என்று அந்த போஸ்டர் கூறிற்று. திருவள்ளுவர், ஔவையார், வள்ளலார், பாரதியார், இந்த 4 பேருடைய 1950 படத்தை போஸ்டரில் போட்டிருந்தார்கள். அதில் வள்ளுவரும் ஔவையாரும் வள்ளலாரும் நெற்றியில் விபூதியோடு காணப்பட்டவர். பாரதியார் தலைப்பாகை கட்டிக்கொண்டு நெற்றியில் ஸ்ரீசூர்ணத்தோடு இருந்தார். இதெல்லாம் அந்த நாளைய படங்கள். இவை எவையும் புகைப்படங்கள் அல்ல, வரைபடங்கள், சித்திரங்கள். அடுத்து இப்போது இவர்களுடைய நெற்றியில் எல்லாம் மதக்குறியீடு இல்லை, விபூதியும் இல்லை, ஸ்ரீசூர்ணமும் இல்லை. பல இடங்களிலும் இன்று இருக்கிறா போலேதான் சித்திரங்கள் காணப்படுகின்றன. நல்ல ஆன்மீகவாதிகளாக இருந்தவர்களை இப்படி மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு அதில் போடப்பட்டிருந்தது. அதை பற்றி சிந்தித்து பார்த்தால் எதனால் அப்படி நடந்திருக்கிறது? இதில் இப்போ முதல் கேள்வி என்ன வரும், அது எப்படியும் புகைப்படம் இல்லை, அவர்கள் அந்த படத்தின்படி தான் இருந்தார்கள் என்பது என்ன நிச்சயம்? இப்படித்தான் இருந்தார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோமே என்று வாதாடி பார்க்கலாம். அதனால் தான் படத்தை மாற்றிவிட்டோம் என்றும் சொல்லலாம். ஆனால் இது சரியான வாதம் ஆகாது. அவரவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய பாடல்களை எடுத்து பார்க்க வேண்டும். பாரதியாருடைய பாடல்களை பார்த்தாலும் தெளிவாக தெரிகிறது. அதேபோல் திருவள்ளுவர் பாடலை பார்த்தாலும் இன்னும் தெளிவாக ஆத்திகம், கடவுள், கடவுள்தான் படைக்கிறார் எல்லாம் தெரிகிறது. அப்ப இந்த சில பாடல்களை பார்க்கும்போது இவர்களுடைய கொள்கை தெரிகிறது. அப்ப அந்த கொள்கையின்படி அந்த சித்திரம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நியாயம். அவர்கள் சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கும்போது அதை மாற்றி மதக்குறியீடு, மதச்சின்னங்கள் இல்லாமல் இருந்தார்கள் அப்படி சொல்றதுனால என்ன லாபம்? லாபம் இருக்கிறது. எந்த ஒரு மதத்திலேயுமே இன்ன சட்டம், இன்ன திட்டம், இன்ன பின்பற்றுதல்கள், இன்ன முறைகள், மரபுகள், அதை வைத்துத்தான் அந்த மதம் நன்கு உறுதியாக நிற்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்துத்தான் நம் முற்காலத்து மகான்கள் ஏற்படுத்தியுள்ளனர். அதெல்லாம் தேவையில்லை. இது ரொம்ப திறந்த மதம், திறந்த புத்தகம், எந்த சட்டதிட்டங்களும் சனாதன தர்மத்தில் கிடையாது, அப்படித்தான் இந்து தர்மம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்தது, நடக்கிறது. அதை கண்டு நாமும் மயங்கி விடுவோம். எதுவுமே தேவையில்லை போல் இருக்கிறது, அதுதான் இந்து மதத்தின் சிறப்பே என்று நினைக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படி நினைக்கக்கூடாது, அது சிறப்பு அல்ல. அதற்குரிய மரபுகளை நாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். சனாதன தர்மத்தில் வாஸ்தவம் திறந்த மதம். இதற்குள் நமக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், பின்பற்றலாம். சைவம், வைணவம், கணாபத்தியம், சௌரம், சாக்தம், அவரவருக்கு எது பிடிக்குமோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், பின்பற்றலாம். அவரவருக்கு எந்த கோயிலுக்கு பிடிக்குமோ போகலாம். இப்படி பலதிலும் தாராளம் உள்ளது, சுதந்திரமாக செயல்படலாம், கேள்விகள் நிறைய கேட்கலாம், பதில் கிடைக்கும். இதெல்லாம் உண்மை. ஆனால் நான் எந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறேனோ அதிலே சட்டதிட்டங்களே இல்லை என்று சொல்லுவது கூடாது. அப்படி அல்ல. கண்டிப்பா திட்டங்கள் உண்டு, சட்டங்கள் உண்டு, மரபுகள் உள்ளன. அப்படி இருந்தால்தான் ஒரு மதம் அதற்குரிய பயனை பெற முடியும். அப்பதான் மனிதனை சரியான வழியில் நடத்த முடியும். பொதுவா இந்த மதம் நீர்த்து போக வேண்டும் அப்படின்னு யார் நினைத்தாலும் முதலில் சொல்லக்கூடியதே, இதில் எந்த சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை, நெத்திக்கிட்டுக் கொள்ள வேண்டிய தேவையில்லை, விளக்கேற்ற வேண்டாம், கோலம் போடுவதில் ஒண்ணுமில்லை, கோயிலுக்குத்தான் போய் தொழ வேண்டும்ங்கிற தேவையில்லை, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்தால் இது அடித்தளத்தை அசைக்கிறா போலே. இது பண்ண பண்ணத்தான் நாமும் இதை ஒருவேளை மெதுவாக யோசித்து யோசித்து விட்டு விட்டால் அப்ப இதற்குரிய தூண்கள் சரிவர நிற்காது. அதுதான் இதை எதிர்த்து செயல்படக்கூடியவர்களுக்கு வேண்டும். அதைத்தான் செய்ய பார்ப்பார்கள். அதனால் இந்த சித்திரம் மாற்றப்பட்டு விட்டால் அதனால் என்ன, யாருக்கு என்று சொல்ல வேண்டாம். முதலில் அந்த மகான் யாரோ அவருடைய கொள்கைக்கு விரோதம், அது செய்யக்கூடாது. அவர் தன் நூலில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படிக்குத்தான் அவரை சித்திரிக்க வேண்டும், அதான் நியாயம். சரி, அப்படி மாற்றப்பட்டு விட்டது என்றால் எதனால், யாருக்கும் தேவையில்லையேன்னு சொல்ல வேண்டாம், தேவை இருக்கிறது. இதனால் இந்த தர்மத்தினுடைய அடித்தளங்களை நீர்த்து போக வைக்க முடியும். இதோ பாருங்கள், வள்ளுவரே அப்படித்தான் இருந்திருக்கிறார், பாரதியாரே இப்படித்தான் இருந்திருக்கிறார்னால் 70 ஆண்டுகளுக்கு முன்னால், அல்லது அவர்கள் வாழ்ந்த 100 கணக்கான 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எப்படி வாழ்ந்தாரு நம்ம பார்த்ததில்லை. எதன் மூலம் பார்க்க முடியும்? அவர் எழுதி வைத்த நூலின் மூலமாகத்தான் பார்க்க முடியும். அந்த நூல் தெளிவாக உள்ளது. ஆனால் எத்தனை பேர் நூலை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்? படத்தை சட்டென்று பார்த்து தெரிந்து கொண்டு விடுவார்கள். இதோ படத்தை காட்டி இப்படித்தான் இருந்தார்னு சொன்னால் சின்ன குழந்தையை நம்பிவிடும். ஆனால் அந்த சிறு வயதிலிருந்து ஓ வள்ளுவர் இப்படி பாடியிருக்கிறார், இதன் பொருள் இது என்றெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படியும் அல்ல. அதனால் இது எல்லாமே சற்றே குழப்பவாதம். நல்ல, அந்த போஸ்டர்ல 50ல இப்படி இருந்ததே, இப்ப 70 ஆண்டுகளில் இப்படி ஆகிவிட்டதேன்னு சொன்னது நியாயம்தான். அவரவர்களை அவரவர்கள் படிதான் சித்தரிக்க வேண்டும். அவர்கள் சரியான சனாதன தர்மிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப அதன்படிக்குத்தான் அவர்கள் சித்தரிக்கப்பட வேண்டும். அப்படி மாற்றி செய்தால் கண்டிப்பா நம்ம அவர்களுக்கு உண்மையாக இல்லை என்பது பொருள்படும். அதை யாரையும் சொல்லி லாபம் இல்லை. பார்க்கும் நாம், படிக்கும் நாம், நாம் தான் ஆழப்படித்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.